இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞான யோகிகள் அருளிய பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளிய பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. 11ஆம் சூத்திரத்து 2ஆம் அதிகரணத்திலே 2 பாடல்களை சிந்தித்த அளவிலே இப்பொழுது 3வது பாடலை தொடங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 2ஆம் அதிகரணத்து முதற் பாடலானது முதல்வன் செய்கின்ற காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் இவற்றை சீவன் முத்தனாகிய ஆன்மா அறிகின்றது. ஏனைய ஆன்மாக்களும் அறிய வேண்டியதுதானே, முதல்வன் தான் எங்கும் செறிந்து நிற்பான் என்று சொல்கின்றீர்களே, அப்ப எல்லா ஆன்மாக்களும் ஏன் அறியவில்லை என்று ஒரு வினா எழுப்பப்பட்டது. அந்த வினாவை வாங்கிக் கொண்டு அதற்கு விடை கூறுவதாக முதல் செயல் அமைந்திருந்ததை பார்த்தோம். பரஞானமே கண்ணாக கொண்டு காண வல்லார்களுக்கு தான் அவன் செய்கின்ற காண உபகாரம் உணரப்படுவதா இருக்கும். அந்த பரஞான கண்ணை எல்லாருக்கும் ஏன் வழங்கவில்லை என்று அடுத்தாற்போல் கேட்பார்கள். அப்போ பக்குவம் அந்த ஆன்மாவுக்கு தான் அதனை அருள்வான், அந்த பக்குவம் அவனை வழிபடுவதனால்தான் உண்டாகும் என்றெல்லாம் விளக்கம் கொடுத்து வழிபாட்டு நெறியிலே நிற்க வேண்டும், அதுதான் முதன்மையாக செய்ய வேண்டியது. இப்போ நாம் இருக்கும் நிலைக்கு செய்யத்தக்கது நம்முடைய வழிபாட்டை மேலும் மேலும் நல்ல முறையிலே செய்ய வேண்டும். செய்தால் நமக்கு பக்குவம் உண்டாகும். பக்குவம் உண்டாகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இறைவன் உடனடியாக அந்த மெஞ்ஞான கண்ணை வழங்குவான். அந்த மெஞ்ஞான கண்ணை பெற்றோமேயானால் அவன் அருளுகின்ற உபகாரங்களை எல்லாம் நாம் உணரலாம் என்ற ஒரு எண்ணத்தினை உணர்த்தும் முறையிலே அந்த பாடல் இருந்ததை பார்த்தோம். அடுத்த பாடலிலே இந்த 11ஆம் சூத்திரத்திலே அரண் மலரடி கீழ் இருப்பன் மாறாத சிவானுபவம் அருவிக்கொண்டே என்று ஈற்றடி பார்த்தோம் அல்லவா. அதில் அரண் மலரடி கீழ் உயிர் இருக்கும் முறைமையினை வெவ்வேறு விதமாக வெவ்வேறு சமயங்கள் சொன்னார்கள். அவற்றையெல்லாம் மறுத்து அந்த மறுப்பு மட்டும் சொல்லக்கூடிய பாடல், அதனை விளக்கமாக பின்னால் ஒரு பாடலிலே இந்த அதிகரணத்தின் இறுதி பாடல் அது. இந்த அதிகரணத்தோடு 11ஆம் சூத்திரம் முடிந்து விடுவதனாலே இந்த 11ஆம் சூத்திரத்துக்கே அது இறுதி பாடல், அதிலே விளக்கமாக சொல்கின்றார்கள். இந்த பாடலிலே பிறர் பிறர் கருத்துக்களை எல்லாம் பொருந்தாது என்று தக்க காரணம் கூறி ஒரு மறுக்கின்ற முறைமையினை பார்க்கின்றோம். சிவபெருமானுக்கு விகாரம் எய்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருப்பவர்கள் ஈஸ்வர விகாரவாத சைவர்கள். இவர்கள் அகச்சமய சைவங்களுள் ஒரு இது ஒரு சைவம், ஈஸ்வர அவிகாரவாத சைவம். அகச்சமயங்களில் இருக்கின்ற சைவ சமயத்தில் இதுவும் ஒன்று. அவர்கள் சிவபெருமானுக்கு விகாரம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக என்ன சொல்வார்கள், உயிரே வந்து ஞானக்கண்ணை தானே பெற்று முதல்வன் திருவடியே அது கூடும் என்று சொல்வார்கள். முதல்வன் ஞானக்கண்ணை கொடுக்க வேண்டியதில்லை, முதல்வன் ஏதாவது செய்ய முற்பட்டான் என்றால் அவன் விகாரம் எய்தி விடுவான் என்று அவர்கள் கருதுவார்கள். அப்போ அது தவறு. அப்படி உயிரே ஞானக்கண்ணை பெற்று அதுவே திருவடி கூடும் என்று சொன்னால் அப்போ உயிருக்குத்தான் சுதந்திரம் முதன்மை, சிவபெருமானுக்கு முதன்மை இல்லை என்று ஆகிவிடும். ஆகவே விகாரம் வராமல் காக்க வேண்டும் என்று முயன்று என்ன வேறு ஒரு இழுக்கு பதியினுடைய முதன்மைக்கு எய்தி விடுகின்றதே, ஆகையினால் அவ்வாறு சொல்லக்கூடாது. அப்போ விகாரமும் இன்றி அவன் இதை செய்வான், உயிரை தன்வசமாக்குவான் என்று சொல்லணும். அதை பின்னால் சொல்லுவார். இப்போ அதை சொல்கிறார், உயிர் வந்து தானே பருவம் சேரும், தானே பக்குவம் அடையும், தானே ஞானக்கண்ணை பெறும், சிவபெருமானை அடையும் என்று. சிவபெருமான் ஒரு மரம் போல நிற்பார், வழிபோக்கர் தானே அந்த மர நிழலை சென்று அடைவது போல உயிரானது பக்குவம் தானே பக்குவத்தையும் ஞானக்கண்ணையும் பெற்று சிவபெருமான் திருவடியும் தானே அடைந்து கொள்ளும் என்று சொன்னால் அப்போ சிவபெருமானுக்கு என்ன முதன்மை இருக்கின்றது, ஆகவே அவ்வாறு சொல்லக்கூடாது என்று அதை மறுத்தார். அப்போ உயிரானது கெட்டு சிவபெருமான் திருவடியை அடையும் என்று பரிணாமவாதிகள் சொல்கின்றார்கள். முதல்ல சொன்னவர்கள் ஈஸ்வர அதிகாரவாதிகள், அவர்களை மறுத்தாச்சு. ரெண்டாவது சொல்பவர்கள் பரிணாமவாதிகள், உயிரானது கெட்டு முதல்வன் திருவடியை கூடும் என்பார்கள். கெட்ட பிறகு உயிர் என்ற ஒரு பொருளே இருக்காது, அது அழிந்து போய்விடும், அப்போ அது எப்படி திருவடியை கூடும் என்று அதனை மறுத்தார். அப்போ கெட்டால் இப்போ கூட முடியாதா, அப்போ கெடாமல் நிற்கும் என்று சொன்னார். கெடாமல் நின்று திருவடியை கூடும் சொன்னார். உயிர் கெட்டது என்றால் திருவடியை கூடுவதற்கு உயிரே இல்லைன்னு ஆகிவிடுது, அது சரிதான். அப்போ உயிர் கெடாமல் நின்றே கூடும் அப்படின்னா, கெடாமல் உயிர் ஒரு தனி முதலாக இருந்தால் அப்போ சிவத்தோடு எப்படி ஒன்றாகும்? சிவத்தோடு ஒன்றாதெல்லாம் முத்தி ஆகமங்கள் சொல்லுது. அப்போ கெடாமல் உயிர் நின்றது என்றால் அப்போ சிவத்தோடு ஒன்றாதற்கு வழி இல்லை. அப்போ கெட்டாலும் ஒன்றாதற்கு வழி இல்லை, கெடாமல் நின்றாலும் ஒன்றாதற்கு வழி இல்லை. ஆன்மாவே கெட்டது என்று சொன்னால் அப்போ திருவடியை கூடுவதற்கு ஆன்மாங்கிற பொருளே இல்லைன்னு ஆயிரும். ஆகவே கெட்டு திருவடியோடு ஒன்றாதல் இல்லை. அப்போ ஆன்மா கெடாமல் நின்றே திருவடியோடு ஒன்றாகுமா என்று சொன்னால் அதுவும் இல்லை. ஏன்னா ஆன்மான்னு ஒரு தனி முதலாக இருந்துட்டுதுன்னா அது எப்படி சிவத்தோடு சேர்ந்து ஒன்றாக முடியும் இல்லையா? அப்போ அதில் ஒரு விஷயம் இருக்குது, அது பின்னாடி சொல்கிறார். ஆகவே கெட்டு திருவடியை கூடும் என்பதையும் மறுத்தார், கெடாமல் நின்று கூடும் என்பதையும் மறுத்தார். கெடாமல் நின்றால் அங்கு ஒன்றாவதில் இல்லை, சிவத்தோடு ஒன்றாக முடியாது என்று அதையும் மறுத்துவிட்டார். அப்போ கெடாமல் இருந்து கூடும் சொன்னாலும் இருக்கிறீங்களா? அப்போ சிவபெருமான் திருவடியை இந்த ஆன்மா கூடி அப்புறம் அது கெட்டு ஒன்றாகும் என்று சொன்னார், அதையும் மறுத்தார். சிவர் திருவடியை கூடி அதற்கு பிறகு ஆன்மா கெட்டது என்றால் அந்த திருவடி இன்பத்தை அனுபவிப்பவர் யார்? திருவடியில் கலந்திருக்கும் ஆன்மாதானே அனுபவிக்க வேண்டும். அப்போ அந்த திருவடி இன்பத்தை அனுபவிப்பவர் யார்? ஆகையினாலே திருவடியை சார்ந்து ஆன்மா கெடும் என்று சொல்வதும் பொருந்தாது. அப்புறம் வந்து இல்லை, திருவடியை சார்ந்து கெடுவதும் சொல்றதும் பொருந்தாதுன்னா இப்படி எல்லாத்தையும் மறுத்தீங்கன்னா எப்படி? கெடுவது தான் ஐயா முத்தி அப்படின்னா திருவடியை சார்ந்து கெடும், கெடுவது தான் முத்தி. திருவடியை சார்ந்து கெடும்னு சொன்னால் என்ன சொல்லி மறுக்கிறாங்க? அப்போ திருவடி இன்பத்தை அனுபவிப்பர் யாருங்கிறார். அனுபவிப்பர் யார் இந்த கேள்வியெல்லாம் எதுக்கு? திருவடியை சார்ந்து கெடுவது தான் முத்தியே என்று சொன்னார்கள். அப்படின்னா ஆன்மா நித்த பொருள்னு ஆகமங்கள் சொல்கின்றன, அதுக்கு முரண்பாடாக போயிடும், ஆன்மா நித்த பொருள் என்று ஆயிரும். ஆகவே இந்த கருத்தும் பொருந்தாது என்று மறுத்தார். அப்புறம் பரிணாமவாதிகளை இவ்வாறு மறுத்த பிறகு ஐக்கியவாத செய்வர்கள் அவர்கள் நீரும் நீரும் சேர்ந்து ஒன்றாகுதல் போல உயிர் சிவத்தோடு கூடி ஒன்றாகும். ஒன்றாகுது தானே இப்போ பிரச்சனை. அது பரிணாமவாதிகளுக்கு சரியாக விளக்கம் கொடுக்க முடியல. நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம் பாருங்கள் அப்படின்னு ஐக்கியவாத செய்வர்கள் வராங்க. வீர செய்வர்கள் அவர்கள் சொல்கின்றார்கள், நீரும் நீரும் சேர்ந்து ஒன்றாதல் போல சிவமும் சிவத்தோடு உயிர் சேர்ந்து ஒன்றாக விளங்கும்னார். நீரும் நீரும்னா ரெண்டும் ஒத்தவை, ரெண்டுமே நீர் இல்லையா? வெவ்வேறு பாத்திரங்களில் இருக்கின்ற நீரை ரெண்டு ரெண்டு பாத்திரங்களில் நீர் இருக்கின்றன. ஒரு பாத்திரத்தில் உள்ள நீரையும் மற்றொரு பாத்திரத்தில் உள்ள நீரையும் மூன்றாவது பாத்திரத்தில் ஒன்றாக ஊற்றி கலந்தோம்னா ரெண்டும் ஒன்றா கலக்குது, ஒன்றாகுது. சரி, இந்த ரெண்டு பாத்திரத்திலும் இருந்தவையுமே நீர் தான். ஆமாம், இந்த பாத்திரம் நீரும் சரி அந்த பாத்திரம் நீரும் சரி ஒன்றோடு ஒன்று ஒத்தவை. அதே மாதிரியா சிவமும் உயிரும் ஒன்றோடு ஒன்று ஒத்தவையா, ஒத்த பொருள்களா? ஒப்பற்ற அதிபதியாகிய சிவபிரானோடு ஒப்பிடும்போது இந்த உயிர் ஒரு பொருளாகவே மதிக்கத்தக்கதென்று. இது எப்படி இருந்தது கேவல நிலையில? அவன் அனாதியே சச்சிதானந்தமாக இருப்பவன், சத்து சித்து ஆனந்தமாக இருப்பவன். இது அனாதியே, அவனுடைய அருளை பெற்றதனால இந்த சிற்றறிவு விளக்கமாக இருக்க ஒழிய அனாதியில இது எப்படி இருந்தது கேவல நிலையில்? அறிவிலன் அமூர்த்தன் நித்தன் சொன்னார் இல்லையா முன்னால நாலாம் சூத்திரத்தில். அப்படி இருக்கும்போது அந்த சிவத்தோடு உயிரை ஒரு பொருளாக மதிக்க முடியுமா? ஆகவே சிவமும் உயிரும் கலந்து ஒன்றாவதற்கு நீரும் நீரும் கலந்து ஒன்றாகும் சொல்வது பொருந்தாது என்று அதையும் மறுத்தார். ஆக இந்த மறுப்புகளை எல்லாம் சொல்லக்கூடிய பாடல் இதை ஒரு தடவை படித்துவிட்டு நாம் அடுத்த பாடலுக்கு சொல்லலாம். சென்றனையும் நிழல் போல சிவன் நிற்பன் எண்ணில் சென்றனையும் அவன் முதலி. சிவத்தை அணைந்து ஒன்றாய் நின்றது உயிர் கெட்டு. சிவத்தை அணைந்து ஒன்றாய் நின்றது உயிர் கெட்டு எண்ணில் கெட்டு அணைதலின்றான். நின்றதேல் கேடில்லை அணைந்து கெட்டதென்னில் பொன்றினதேல் முத்தையினை பெற்றவர் ஆர் புகழ் நீ. பொன்றுகையே முத்தையனில் புருடன் நித்த நன்றான். ஒன்றியிடும் நீரோடு நீர் சேர்ந்தாற்போல் எண்ணின் ஒன்றியிடும் நீரோடு நீர் சேர்ந்தாற்போல் எண்ணின் ஒரு பொருளாம் அதிபதியோடு உயிர் பொருள் ஒன்றன்றே. ஒரு பொருளாம் அதிபதியோடு உயிர் பொருள் ஒன்றன்றே என்று அருமையாக அமைந்திருக்கின்றது இந்த பாடல். இப்போ இந்த பாடலை சொன்ன பிறகு அடுத்த பாடலை என்ன சொன்ன வராருனா, இந்த நீரோடு நீர் சேர்ந்தாற் போல சிவமும் உயிரும் வந்து சேர்ந்திருக்கும், அதுதான் முத்தின்னு சொன்னார்களே அவர்கள். அந்த ஐக்கியவாத செய்வர்கள் அது என்ன, நீங்கள் சிவத்தோடு ஒப்பிடும்போது உயிரை ஒரு பொருளாகவே மதிக்க முடியாதுன்னு சொல்றீங்க இல்லையா என்ன அப்படின்னு சொன்னா, முத்தியில மலம் நீங்கிய நிலையிலே உயிர் சிவத்துக்கு சமமாக விளங்கும், அதுதானே முறை, ஆகமங்கள் சொல்வதும் அதுதானே இல்லையா. ஓமை என்ன சொல்லியிருக்காங்க ஆணவ மலத்துக்கு, செம்பிற் களிம்பு, செம்பில் உள்ள களிம்பை ரத குளிகை போக்குகின்றது, அந்த களிம்பு நீங்கினவுடனே செம்பு என்ன ஆகுது, பொன்னாக திகழ்கின்றது. ஆக செம்பு தன்னிடத்தில் உள்ள களிம்பு நீங்கிய பிறகு அந்த செம்பு பொன்னாக திகழுமே இல்லையா. இந்த கலை இந்த காலத்தில் இல்லை, ஆனால் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதனால தான் நம்ம ஆகம சார்பான நூல்களெல்லாம் இது ஓமையாக எடுத்தாளப்படுகின்றது. சித்தாந்த பிரகாசிகையிலும் இது பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். அதனால அந்த ரத குளிகையின் என்ன பண்ணுது, செம்பில் உள்ள களிம்பை நீக்கிவிடுகின்றது, நீக்கிவிட்டால் செம்பு பொன்னாக திகழுது. அப்படி பொன்னாக திகழுது இந்த செம்பு, அது மாதிரி தான் மலம் நீங்கினால் ஆன்மா சிவமாக திகழும் என்று அந்த ஐக்கியவாத செய்வர்கள் சொன்னார்கள். ஆகையினாலே சிவத்தோடு ஆன்மாவை ஒப்பக்கூறுதல் ஒருபோதும் பொருந்தாது என்று சித்தாந்த செய்வர்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. என்ன அப்படின்னா, மலம் நீங்கிய பிறகு ஆன்மா சிவத்துக்கு சமந்தான், எப்படின்னா களிம்பு நீங்கிய பிறகு அந்த செம்பு பொன்னாக விளங்குவது போல என்று கூறினார்கள். அதுக்கு என்ன மறுப்பு சொல்லி இங்கே விளக்கம் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பாடலை பார்ப்போம். முதல்ல, செம்பு ரத குளிகையினால் களிம்பற்று பொன்னாய் செம்பனுடன் சேரும், மலம் சிதைந்தால் சீவன் நம்பனுடன் கூடும் எனில் பொன்போல் அல்லன், பொன்போல் அல்லன் நற்குளிகை போல அரண், நணுகுமலம் போக்கி அம்பன் அடிக்கீழ் வைப்பன், அருங்கலங்கம் அறுக்கும் அக்குளிகைதானும் பொன் ஆகாதாகும். உம்பர்விரான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியன் உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே என்ற. செம்பு ரத குளிகையினால் களிம்பற்று, செம்பானது ரத குளிகையினால, அந்த ரத குளிகையினுடைய பரிசத்தினால என்ன ஆகுது, அது களிம்பு அற்று களிம்பு நீங்கி பொன்னாய் செம்பனுடன் சேரும், அது பொன்னாக விளங்கி இல்லையா பொன்னோடு ஒத்து ஒன்றாக விளங்குகின்றது. இப்போ செம்பு ரத குளிகை சேர்ந்த வழி தன்னிடத்துள்ள களிம்பு நீங்க பெற்று பொன்னாகி செம்பொன்னுடன் நல்ல பொண்ணுக்கு நல்ல பொண்ணோடு ஒத்து மதிக்கத்தக்க அளவுக்கு இதுவும் சிறந்த பொன்னாக விளங்குகின்றது இந்த செம்பும். அது மாதிரி அங்கே களிம்பு நீங்கிறதுனால செம்பு பொன்னாக பொன்னாச்சு. அதை மாதிரி மலம் சிதைந்தால் சீவன் நம்பனுடன் கூடும், ஆணவ மலம் நீங்கிவிட்டது என்று சொன்னால் சீவன் உயிரானது ஆன்மாவானது நம்பனுடன் கூடும், முதல்வனோடு ஒத்து விளங்கும் எனில் என்று சொல்வாயானால் பொன்போல் அல்லன் முதல்வன், பொன்போல் அல்லன். ஓமையில் பாருங்க, செம்பு களிம்பற்று பொன்னாக விளங்குது இல்லையா. களிம்பை நீக்கி அதை பொன்னாக்கியது பொருள் எது, செம்பில் இருந்த களிம்பை நீக்கி செம்பை பொன்னாக்கிய பொருள் எது, ரத குளிகை. ஆகவே முதல்வனுக்கு ரத குளிகை தான் ஓமை, பொன் ஓமை என்று பொருந்தாது. ரத குளிகை தான் செம்பில் உள்ள களிம்பை நீக்கி செம்பை பொன்னாக்குகிறது. அது மூலம் முதல்வன் ஆன்மாவிடத்துள்ள மலத்தை நீக்கி அதை முத்தனாக்குகின்றான். ஆகையினாலே ரத குளிகை போல பொன் போல அல்ல முதல்வன், பொன் போல் அல்லன் நற்குளிகை போல அரண், அரண் பொன் போல் அல்லன் நற்குளிகை போல, அந்த களிம்பை நீக்கி செம்பை பொன்னாக்குகின்ற குளிகை போலத்தான் அரண் விளங்குகின்றான். என்ன செய்கின்றான், அந்த ரத குளிகை களிம்பை நீக்கி செம்பை பொன்னாக்குவது போல முதல்வன் என்ன செய்கின்றான், நணுகு மலம் போக்கி ஆன்மாவை பொருந்தியுள்ள மலத்தினை நீக்கி அம்பொன் அடி கீழ் வைப்பன், தன்னுடைய பொன்னார் திருவடிக்கு அந்த ஆன்மாவை வைப்பன். ஆகையினாலே ஓமைப்படி பார்த்தாலும் செம்பிடத்துள்ள அரிய களங்கமாகிய அந்த களிம்பை அறுப்பது ரதகுளிகைதான். ஆகவே களிம்பு நீங்கிய பிறகு செம்பு பொன்னாகத்தான் ஆகுது, களிம்பு நீங்கிய பிறகு செம்பு ரதகுளிகையாவா ஆகுது? அதான் அக்குளிகைதானும் பொன் ஆகாதாகும் என்றார். அப்பொன் குளிகைதானும் ஆகாதாகும் என்று நம்ம அதை மாற்றி வச்சு உரைக்கணும். பொன்னானது அந்த குளிகை ஆகாது, குளிகைக்கு ஒப்பாகாது. களிம்பு நீங்கி செம்பு நல்ல தரமா, தன்னுடைய தரம் உயர்ந்து அது விளங்குகிறது. செம்பாக இருக்கும்போது உள்ள தரம் வேற, அது செம்புல உள்ள களிம்பு நீங்கி அது தங்கமாயிட்டா அப்போ தரம் உயர்ந்துருது, அவ்வளவுதான். ஆனா அதை தங்கமா ஆக்குனது எது? ரத குளிகை. ஒருபோதும் இந்த தங்கம் என்ன ஆகாது? ரத குளிகை ஆகிவிடாது. அதுபோல மலம் நீங்கிய ஆன்மா நல்ல முத்தனாக சிறப்பான நிலைக்கு அது உயரலாம், ஆனா ஒருபோதும் அது வந்து பரமபதியாகிய சிவபெருமானுக்கு இணையாகி விடாது. இல்லையா, அந்த ஆன்மா இன்னொரு ஆன்மாவுக்கு மலத்தை நீக்கி முத்தி கொடுக்க முடியாது, அந்த வேலையை செய்ய முடியாது. பொன்னால வந்து இன்னொரு செம்பில உள்ள களிம்பை நீக்கி அதை வந்து பொன்னாக்கிட முடியுமா? அதுக்கு திரும்ப ரத குளிகை தான் வேணும் இல்லையா, தான் பயன்பெறலாம் அவ்வளவுதான். அதனால அருங்கலங்கம் அறுக்கும் அக்குளிகை தானும் பொன் ஆகாதாகும். பொன்னானது அருங்கலங்கத்தை அறுக்கக்கூடிய ரத குளிகை ஆகிவிடாது. அதுபோல உம்பர்பிரான் உற்பத்தி ஆதிகளுக்குரிய உற்பத்தி ஆதி, உற்பத்தி முதலிய ஆதினா அந்த இடத்துல முதலிய, உற்பத்தி ஆதினா உற்பத்தி முதலிய தொழில்கள், ஐந்தொழில்கள், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். நல்லா நிறைய படிச்சிருக்கோம் இதை பத்தி ஆரம்பத்திலேயே. அதனால இந்த படைத்தல் காத்தல், அதை சிருஷ்டி, திதி, சங்காரம், திரோபாவம், அனுகிரகம்னு சொல்லுவாங்க. அந்த சிருஷ்டிங்கிறது படைத்தல், உற்பத்திங்கிறதும் படைப்புங்கிறதும் ஒன்றுதான். மெய்கண்டார் அருளி செய்யவில்லையா, உற்பத்தி, திதி, நாசம் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார். அதே வாக்கு தான் இங்கேயும், உற்பத்தி ஆதினா படைத்தல் முதலிய ஐந்தொழில்கள். உம்பர்பிரான் தேவர்களுக்கு தலைவனாகி சிவபெருமான், அவர் தான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியன், என்ன படைத்தல் முதலிய ஐந்தொழில்களுக்கு உரியவன். உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே. உயிரானது முத்தி நிலையில் வைத்து பார்த்தாலும் கூட சிவானுபவம் ஒன்றினுக்குத்தான் அது உரித்து, ஐந்தொழிலுக்கு உரித்தது அன்று என்று அருமையாக மறுத்தான். ஆகவே இப்போ இது குருமூர்த்திகள் அருளிய பதவுரையை தழுவி நாம பதப்பொருள் பார்த்தோம். இப்போ சுவாமிகளுடைய பொழிப்புரையை பார்க்கலாம். களிம்பு உள்ளளவும் செம்பு பொன்னுடன் ஒத்து ஒன்றாமாறு இல்லை, அவர்கள் கூற்று. என்ன சொல்றாங்க ஐயா, செம்புல களிம்பு இருக்க வரைக்கும் அந்த செம்பு வந்து அது செம்பாக தான் இருக்கும், பொண்ணுக்கு சமம் ஆகாது. ஆனால் களிம்பு நீங்கிவிட்டால், அதான் சொல்றாங்க, களிம்பு உள்ளளவும் செம்பு பொன்னுடன் ஒத்து ஒன்றாமாறு இல்லை, ஆயினும் களிம்பு நீங்கிய வழி ஒத்து ஒன்றாதல் செல்லும் இல்லையா என்று சொல்கின்றார்கள். அப்படி சொல்வதும் பொருந்தாது அப்படிங்கிறார். ஒத்து ஒன்றாதல் செல்லும் என்பதும் அடாது, அப்படி சொல்வீர்களே ஆனால் அதுவும் பொருந்தாது. ஏன் பொருந்தாது? இங்க சிவபெருமானுக்குரிய உவமை வேறு, பொன் அன்று ரத குளிகை தான் சொல்ல வர்றார். உயிர்க்கு மலத்தை நீக்கும் ஆற்றலை உடைய முதல்வனை செம்பிற்கு களிம்பு நீக்கும் ஆற்றலுடைய ரத குளிகைகளோடு ஒப்புறுத்துதல் அன்றி அவ் ஆற்றல் இல்லாத பொன்னோடு ஒப்புறுத்துதல் ஈண்டைக்கு ஏழாமையானும். ஈண்டைக்குன்னு இவ்விடத்து ஏழாமையானும், பொருந்தாமையானும். ஐயா, களிம்ப நீக்கிற பொருள் எது? பொன்னா? செம்பில இருந்து களிம்ப நீக்கிற பொருள் பொன் அல்லவே, ரத குளிகை அல்லவா? அதுபோல உயிரிடத்துள்ள மலத்தை நீக்குபவன் சிவபெருமான். அந்த உயிரிடத்துள்ள மலத்தை நீக்குகின்ற சிவபெருமானை எந்த பொருளோடு நீங்கள் வந்து ஒப்பு நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் செம்பிலிருந்து களிம்பை நீக்குகின்ற ரத குளிகையோடு தான் ஒப்பு நோக்கி பார்க்க வேண்டும். ஆகவே ரத குளிகை தான் இறைவனுக்கு உவமை. அதை விட்டு போட்டு செம்பு பொண்ணாயிட்டு பார்த்தீங்களா, அதே மாதிரி உயிரும் சிவமாகும் அப்படின்னு சொன்னால் அந்த உவமையே பொருந்தாது. அதான் அந்த உவமை இங்கு பொருந்தாமையானும், ஈண்டைக்கு ஏறாமையானும், பொருந்தாமையானும். சரி, அப்புறம் என்ன சொல்றாரு? மலம் நீங்கிய வழியும் உயிர் எதுக்கு தான் உரியது? சிவானுபவம் ஒன்றுக்கு தான் உரியது. ஐயா, மலம் நீங்கியதால் அந்த உயிருக்கு என்னையா கிடைச்சதுன்னா, இதுகாரும் அந்த மலம் நீங்காத வரைக்கும் அதுக்கு சிவானுபவம் கிடைக்கலையே, வினை அனுபவம் தானே கிடைச்சது இல்லையா? ஆகவே அந்த மலம் நீங்கிய வழி பிறர்க்கரிய சிவானுபவத்தை பெறுகிறது, அது ஒன்றுக்கு தான் அது உரித்து. ஆகவே மலம் நீங்கிய வழியும் சிவானுபவம் ஒன்றற்கே சுதந்திரமாய உயிர் ஐந்தொழில் எல்லாவற்றிற்கும் சுதந்திரனாகிய முதல்வனோடு ஒத்து ஒன்றாதல் செல்லாமையானும் என்பதாம். ஆக மலம் நீங்கிய வழி உயிரானது சிவத்துக்கு எல்லா வகையிலும் ஒத்து விளங்காது. ஏன்னா மலம் நீங்கி முத்தனாகிய பிறகும் அந்த ஆன்மாவால் ஐந்தொழில் செய்ய முடியாது, சிவானுபவத்தை நுகர்ந்து கொண்டு தான் இருக்க முடியும். ஆகையினாலே அருமையாக சொன்னார், ஆகையினால நீரோடு நீர் சேர்ந்தார் போல அப்படின்னு சொல்லி முதல்வனும் உயிரும் ஏதோ ஒரு வழியில் ஒத்து விளங்குறாங்க அப்படின்னு சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதன்று. ஆனாலும் ஆகமங்களில் ஆன்மா முத்தியில் சிவசமமாக விளங்குகின்றது அப்படின்னு வாக்கியங்கள்லாம் வருது. அதுக்கு என்ன பொருள், அதுக்கு என்ன விளக்கம், அது பின்னாடி வர்ற பாடலுக்கு அடுத்த பாடல் இறுதி பாடலில் எல்லாத்தையும் விளக்குகின்றார். ஆக ஒன்றினுக்கும் என்னும் உண்மை முற்றுமை எங்க இறுதி அடியில் இறுதி பகுதியில் வருது பார்த்தீங்களா, உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே. அந்த ஒன்றுக்கு தான் சிவானுபவம், ஒன்றுக்கு தான் முற்றிலும் உரியது, வேற எதற்கும் உரியதல்ல. சிவானுபவத்துக்கு அந்த முத்தான்மா முழுக்க முழுக்க உரியது. அதான் ஒன்றினுக்கும் என்ற உண்மை முற்றுமை. சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே என்ற இதனானே சிவானுபவத்திற்கும் உரித்தன்று என்னும் சுத்த சைவர் மதமும் மறுக்கப்பட்டது. ஐயா, இதனால ரெண்டு கருத்துக்கள் மறுக்கப்பட்டதான். இது உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே. என்ன அப்படின்னா, உயிர் அமுத்தியில ஐந்தொழில் செய்து அது சிவத்துக்கு ஒப்பா விளங்கும் இல்லையா. நீங்க என்ன ஒரு பொருளாம் அதிபதியோடு உயிர் பொருளொன்றன்றேன்னு போன பாட்டில் கடைசியில் மறுத்துட்டு பாடி வச்சிருக்கீங்களே, முத்தியில உயிர் சிவத்துக்கு சமமாக விளங்குங்கயா ஐந்தொழில் செய்கிற மாதிரி என்று ஒரு சாரார் சொல்கின்றார்கள். எப்படியோ முத்தியில சிவத்துக்கு சமமாக விளங்கும், அதனால நீரோடு நீர்னு சொல்லலாம் அப்படின்னு இன்னொரு சாரார் சொல்கின்றார்கள். அதையெல்லாம் மறுத்து ஐந்தொழிலாம் செய்யாது, சிவானுபவம் ஒன்றுக்கு தான் உரியது அப்படின்னு வலியுறுத்ததுக்காக வேண்டி சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று சுத்த சைவர்கள்னு ஒரு சாரார், இவர்கள் ரொம்ப நெருக்கமானவர்கள் தான் சித்தாந்த சைவத்துக்கு. ஆனால் முத்தியில என்ன செய்வார்கள், உயிரே வந்து சிவத்தோடு ஒன்றா போயிடும், அப்புறம் உயிரே இருக்காதும்பார்கள். அப்போ அங்கே அனுபவிக்கிறதுக்கு உயிர்னு ஒரு பொருளே இல்லை, முத்தியில உயிருக்கு அனுபவமே இல்லை, உயிரே இல்லை என்றார் போல் சொல்வார்கள். அதனால சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால சிவானுபவம் முத்தியில உண்டு, சிவானுபவம் இல்லைன்னு சொல்வதும் பொருந்தாது. சிவானுபவம் மட்டும் இல்லை ஐந்தொழிலும் செய்யும் அப்படின்னு சொல்வதும் பொருந்தாது, சிவானுபவமும் கிடையாதுன்னு சொல்றதும் பொருந்தாது. சிவானுபவம் மட்டும் உண்டு, ஐந்தொழில் செய்ய முடியாது என்று தெளிவாக வரையறுத்து சொல்லியிருக்கின்றார். நீ அடுத்த பாடல்ல திரும்பவும் அதுதான் சொல்ல வருகின்றார். அடிமை திறம், அந்த அடிமை திறமாகிய வளம் கொளிக்க ஒவ்வொரு பாடலும் விளங்குகின்றார். இதெல்லாம் சிந்தித்து சிந்தித்து நம்முடைய உள்ளத்திலே சிவபக்தியை நாம் வளர்க்க வேண்டும். அடுத்த பாடலையும் அதுதான், நீரும் நீரும் போலன்னு சொல்றீங்களே, அதுபோல உயிரும் சிவமும் சமம்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா அப்படிங்கும்போது சொல்றாங்க. ஏன் சொல்ல முடியாது, சிவனும் சித்து பொருள், சீவனாகிய இந்த ஆன்மாவும் சித்து பொருள், ஆகவே இரண்டும் ஒன்று தான் ஐயா, ஆமாம் ஒப்பிடத்தக்கவை தான் ரெண்டும். அதிபதியோடு உயிர் பொருள் ஒன்றன்றேன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் அதிபதியோடு உயிரையும் ஒரு பொருளாக வச்சு நம்ம பேசலாம். ஏன் சிவனும் சித்து பொருள், சீவனும் சித்து பொருள், ஆகவே ரெண்டும் ஒன்று தான் என்று சொல்வீர்களே ஆனால் சிவபெருமான் அருள் சித்து, அருளை வழங்கக்கூடிய சித்தியாவன், இந்த சீவன் அந்த அருளை சேரக்கூடிய சித்து, அந்த அருளை ஆதாரமாக கொண்டு தான் இந்த சீவனே இருக்க முடியும். அந்த சிவபெருமான சித்து நீங்களாம் எப்படிப்பட்ட சித்து தெரியுமா, பிறப்பு இறப்பு அப்புறம் அந்த பிறப்பு இறக்கும் நடுவில் வினை அனுபவங்கள் அப்புறம் பக்குவம் இந்த காலத்தில் முத்தி அனுபவம், இதை எல்லாத்தையும் ஊட்டக்கூடிய சித்து இந்த சீவனாகிய சித்து, அவற்றில் படிந்து அவற்றையெல்லாம் நுகரக்கூடிய சித்து, அந்த சிவபெருமானாகிய சித்தினாலே அறிவிக்கப்படுகின்ற சித்து, அவன் அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய சித்து இந்த உயிர், அவன் இருக்கின்றானே அந்த சிவன், அவன் தானே அறியக்கூடிய சித்து. ஆதலினால் இரண்டும் ஒருபோதும் ஒத்த நிலையிலே விளங்காது. இரண்டும் முத்தியிலே இரண்டரை ஒன்று கலந்து ஒன்றாக விளங்கினாலும் அப்பமும் சிவனும் சிவனும் ஒன்றாயிராது. நிச்சயமாக அந்த ஒன்றாக கலந்து பிரிப்பின்றி கலந்திருக்கின்ற முத்தி நிலையிலும் இரண்டுக்கும் அந்தரங்க வேறுபாடு உண்டு. என்ன அப்பவும் ரெண்டும் பொருளால ஒன்றாகிவிடவில்லை, ரெண்டும் கலப்பு. சிவனும் சிவனும் முத்தியில ஒன்றாக கலந்திருக்கின்றன. அந்த கலப்பினால் தான் ஒன்று, பிரிக்க வாராத கலப்பு, அது பற்றி ஒன்றுன்னு சொல்றாங்க. முத்தியில சிவத்தோடு ஆன்மா கலந்து விட்டதனால் சிவமும் ஆன்மாவும் பொருளால் ஒன்றாகி விடுவதில்லை, பிரிப்பின்றி இருக்கும். அதைத்தான் அனன்யம் வாங்க, அனன்யமாக இருக்கும், பிரிப்பின்றி இருக்கும் இல்லையா. உயிர் புத்தி தத்துவம் ரெண்டையுமே சித்துன்னு சொல்லக்கூடிய வழக்கு சாத்திரங்கள்ல இருக்கு. அதுக்காக புத்தி தத்துவம் உயிர் ஆயிருமா? புத்தி தத்துவத்தை உபச்சாரமா சித்துன்னு சொன்னாங்க, அதுக்காக புத்தி தத்துவம் உயிருக்கு இணையாயிருமா? ஆகாதல்லவா. அதுபோலத்தான் உயிரும் சித்து சிவமும் சித்து என்றாலும் உயிர் அந்த சிவத்துக்கு இணையாகி விடாதுன்னு. ஐயா அந்த ஓமையில உயிரும் புத்தியும் சித்துன்னு சொல்லி சாத்திரங்களை சொன்னாலும் அங்க புத்தியை வந்து உபச்சாரமா தான் சித்துன்னு சொல்றாங்க. என்ன என்ன, அது உண்மையில ஜடம் தானே? 36 தத்துவங்களுள் ஒன்று தானே புத்தி? அப்ப அது உண்மையில ஜடம் தானே? அதனால புத்தி ஜடம் அல்லவா? அதே மாதிரியா உயிர் ஜடமா என்று கேட்டால், முதல்வனை அந்த புத்தி முதலிய தத்துவங்களை நோக்க உயிர் சித்தாக விளங்கலாம், ஆனால் முதல்வனை நோக்க உயிர் சடம்தான். இது அடிமைத்திரத்தினுடைய உச்சம். இதற்கு மேல சொல்வதற்கு, இதையெல்லாம் விளக்கி சொல்வதற்கு அடியனுக்கு ஆற்றல் இல்லை. இதெல்லாம் இப்போ கற்று சிந்தித்து உள்ளம் அடங்குவதற்கு பயில வேண்டிய இடம்தான். முதல்வனோடு ஒப்பிடும்போது உயிர் சித்தே அல்ல என்று சொல்கின்றார். ஏன்னா முதல்வன் வந்து தான் அறிவிக்க வேண்டாம், இந்த உயிருக்கு தான் அறிவிக்க வேண்டாம், உணர்த்த வேண்டாம் என்று திருவுள்ளம் பற்றி விட்டான்னு வச்சுக்கிடுவோம். அப்புறம் உயிருக்கு அறிவு விளக்கம் உண்டா? செயல் விளக்கம் உண்டா? ஆதாரம் அறிவு விளக்கம்தான். அதுவே இல்லாத போது அப்போ செயல் எப்படி வரும், இச்சை எப்படி வரும்? இச்சை செயல் இதுக்கெல்லாம் ஆதாரம் அறிவு தான். அறிவுடைய பொருளுக்கு தான் இச்சை வரும், விருப்பம் வரும். அறிவுடைய பொருள் தான் செயல்படவும் முடியும். முதல்வன் மட்டும் தான் உணர்த்த வேண்டாம் என்று முடிவு பண்ணிவிட்டால் இந்த உயிருக்கு அறிவு ஏது, இச்சை ஏது, செயல் ஏது? ஜடப்பொருளுக்கும் இந்த மூன்றும் கிடையாதது. உயிருக்கு அறிவு என்ற குணத்தை பெற்றிருந்தும் முதல்வன் உணர்த்தாத வழி, தனக்கு இருக்கின்ற அறிவினால் தானே எதுவும் பயன் கொள்ள முடியாதபடி இருக்கின்றது. கண் மாதிரி தான், கண்ணுக்கு காணுந்தன்மை உண்டு. இவ்வளவுதான் ஒரு சிறந்த கண்ணாக, எந்த குறையும், கிட்ட பார்வை தூர பார்வை, எந்த குறைபாடும் இல்லாத சிறந்த கண்ணாக இருந்தாலும் போதுமான ஒளி இல்லை என்றால், போதுமான வெளிச்சம் இல்லை என்றால் அந்த கண் படுகின்ற பாடு எவ்வளவு சிரமமா இருக்கு. ஆகவே காணுந்தன்மை கண்ணுக்கு இருந்தாலும் கதிரவன் காட்டினால் உடையது காணாது போல அறியின் தன்மை உயிருக்கு உண்டு. அது பற்றி அது சித்துதான். ஆனால் முதல்வன் உணர்த்தாத வழி, எப்படி ஜடப்பொருள் எதையும் அறியாதோ அதுபோல உயிரும் எதையும் அறியாது. ஆகவே முதல்வனை நோக்க உயிர் அசித்து என்று சொன்னார்களே, இதெல்லாம் நாம் நாமை உய்யக்கொள்ளுகின்ற ஒரு பெரும் கருணையோடு சொல்லியிருக்கின்றார். அதுதான் அவன் நினைச்சினேன், ஏதோ சமய ரீதியாக சமயவாதிகளுக்குள்ள வாக்குவாதம் நடக்குன்னு விட்டுட்டு போனோம்னா நமக்கு அந்த உறுதி பயனை இழந்துருவோம். சமய ரீதியாக வாக்குவாதம் நடந்தால் நமக்கு எவ்வளவு பெரிய உறுதி பொருள்கள்லாம் கிடைக்குது பாருங்க. இந்த மாதிரி வாக்குவாதங்களில் தான் இது கிடைக்கும், தத்துவம் சார்ந்த மெஞ்ஞானம் சார்ந்த வாக்குவாதங்கள். ஆகையினாலே அத்துணை அருமையாக சொல்லியிருக்கின்றார். இப்போ பாடலை பார்ப்போம். சிவன் சீவன் என்றிரண்டும் சித்து ஒன்றாம் எண்ணில் சிவன் அருட்சித்து இவன் அருளை சேரும் சித்து. இந்த பாடல்ல சிவனை அவன் சுட்டுவார், உயிரை இவன் சுட்டுவார். அவன் சுட்டுறதுனா சிவன், இவன் சொல்றதுனா உயிர். என்ன ஏற்கனவே 10 சொன்னார் இல்லையா, அவன் இவனாய் நின்ற முறை ஏகனாகி சொன்னார் இல்லையா, அவன் இவன் என்பன மகா வாக்கிய வழக்கு. அந்த இடத்துல சிவஞான சுவாமி சொன்னாங்க, அந்த மகா வாக்கிய வழக்கு இங்கேயும் தழுவி பாடுறாங்க பாருங்க. சிவனை அவன் சொல்வார், உயிரை இவன் சொல்வார். சிவன் சீவன் என்று இரண்டும் சித்து ஒன்றாம் எண்ணில் சிவன் அருட்சித்து இவன் அருளை சேரும் சித்து. அவன்தான் பவம் கேடு புத்தி முத்தி பண்ணும் சித்து, அவற்றில் படியும் சித்து அறிவிக்கப்படும் சித்தும் இவன்தான். அவன் தானே அறியின் சித்து, ஆதலினால் இரண்டும் அணைந்தாலும் ஒன்றாகாது அனன்யமாயிருக்கும். இவன்தானும் புத்தியும் சித்து, இவனாமோ புத்தி, இது அசித்து என்றிடில் அவனுக்கு இவனும் அசித்தாமே. பாருங்க, சிவன் சீவன் என்றிரண்டும் சித்து ஒன்றாம் எண்ணில், ஐயா முதல்வன் உயிர் என்கின்ற இரு பொருளும் சித்தே ஆகலான் ஒத்து ஒன்றாம் என்றலே அமைவுடைத்து அப்படிங்கிறாங்க. அதுதான் பொருத்தம், ரெண்டும் பொருளும் சித்து, அதனால ரெண்டும் ஒத்து ஒன்றாக விளங்கும். ஆமா, முத்தியில சிவத்தோடு ஒத்து உயிரும் விளங்கும், ஐந்து ஒளியிலும் செய்யும். அதை விட்டு போட்டு நீங்க சிவானுபவம் ஒன்றிற்கே உரித்துன்னு நீங்க சொல்வது வேற்றுமைப்படுத்தி கூறுதல், அந்த முத்தி நிலைக்கு பொருந்தாது. பெத்தத்துல வேணா சொல்லிட்டு போங்க உயிர் தாழ்ந்ததுன்னு, முத்தி வந்துட்டுதுன்னா உயிர் எல்லா விதத்திலும் சிவபிரானுக்கு ஒத்ததுதான். அப்படி இருக்கும்போது அந்த உயிர் சிவானுபவம் ஒன்றுக்கே உரித்துன்னு சொல்வது பொருந்தாது, வேற்றுமைப்படுத்தி கூறக்கூடாது என்றார். அற்றன்று அப்படி என்று என்ன, சிவன் அருட்சித்து இவன் அருளை சேரும் சித்து. முதல்வன் அருளாகிய சித்தாம், உயிர் அவ அருளை சேரும் சித்தாம். முதல்வன் அருளாகிய சித்து, உயிர் அந்த அருளை சேரக்கூடிய சித்து, வேறுபாடு இருக்கு இல்லையா. அவன் அருளை பொழிபவன், இந்த ஆன்மா அந்த அருளை பெறுபவன், பெற்று பயன் கொள்பவன். ஆமா, அது மட்டுமா, அந்த அருளை எந்த படிமுறையிலெல்லாம் கொடுக்கிறான் பெருமான், அவன் தான் பவம் கேடு புத்தி முத்தி பண்ணும் சித்து. என்ன முதல்வன் என்ன செய்யறான், பிறவியை கொடுத்து இல்லையா, இறப்பையும் கொடுத்து வினைப்பழங்களை ஊட்டு ஊட்டி பக்குவம் வந்த காலத்தில் முத்தியும் அளிக்கின்றான். புத்தி என்பது உலக போகம், முத்தி என்பது சிவபோகம். உலக போகம் சிவபோகம் எல்லாத்தையும் ஊட்டக்கூடிய சித்து அந்த சிவபெருமான். இவன் இந்த ஆன்மா அவற்றில் படியஞ்சித்து, ஆமா அவ்வ காலங்களில் பெத்த காலத்தில் புத்தி ஆகிய வினைப்போகத்திலும் முத்தி காலத்தில் சிவபோகத்திலையும் அழுந்தக்கூடிய சித்து இந்த உயிர். அதான் படியும் சித்து, அழுந்தக்கூடிய சித்து. அது மட்டுமா, அறிவிக்கப்படும் சித்து. முதல்வன் அந்த அந்த சிவமாகிய சித்து அறிவிச்சால்தான் இந்த உயிராகிய சித்து அறியும், அறிவிக்கப்படும் சித்து. ஆனா முதல்வன் இருக்கின்றானே சிவபெருமான், அவன் தானே அறியும் சித்து. முதல்வன் தானே அறியக்கூடிய சித்து, உயிர் மாதிரி அறிவிக்கறியும் சித்து அல்ல. இந்த மாதிரி வேற்றுமைகள்லாம் இருக்குதே, சும்மா ரெண்டும் சித்து ஒத்து ஒன்றாகும்னு சொன்னா எப்படி. அவன் அருளக்கூடிய சித்தா இருக்கிறான், இவன் அருளை பெறக்கூடிய சித்தா இருக்கிறான். அவன் பிறப்பு இறப்பு போகம் மோட்சம் எல்லாத்தையும் அருளவனா இருக்கிறான், இவன் அவற்றையெல்லாம் பெற்று அழுந்தி அனுபவிப்பவனா இருக்கிறான். அவன் தானே அறியும் சித்தா இருக்கிறான், இந்த உயிரோ அறிவிக்க அறியும் சித்தா இருக்குது. இந்த வேற்றுமைகள் எல்லாம் விட்டுட்டு சிவனும் சித்து உயிரும் சித்து ரெண்டும் ஒன்றாகும்னு சொன்னா எப்படி பொருந்தும் கேக்குற.